இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி
எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDAVENTIST.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9146 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
பாடுபட்டழுங்கி என்னை மீட்டவர் மரண இருளில் என்னை காண. இயேசு என்னை சொந்தமாக்கினார்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களோடு குடிநீர் பேசுங்க. விசேஷமாக இந்த நாளிலே யாராவது கஷ்டத்தோடு துன்பத்தோடு கவலையோடு வந்திருப்பார்கள் என்றால், அவர்களுக்கு கர்த்தர் நீரை ஆறுதலான வார்த்தைகளை பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு வீழ்ச்சி விளைவு விபரீதம், ஃபால் கான்சிக்வன்ஸ் எஃபெக்ட் என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய செய்தியை நாம் பார்க்க போகின்றோம். இப்போ இந்த உலகத்தில் எவ்வாறு வீழ்ச்சி வந்தது, எவ்வாறு மனிதன் பாவம் செய்தான், அதனால் வந்த விளைவுகள் என்ன, அதனால் வந்த விபரீதம் என்ன என்பதை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் படிக்க போகின்றோம். நிச்சயமாகவே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், பாவத்தினால் இந்த உலகத்தில் மரணம் வந்தது, வியாதி வந்தது, துன்பம் வந்தது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதே நேரத்தில் அந்த பாவத்தினால அந்த விளைவு, நமக்கு வர வேண்டிய விளைவுகளை கிறிஸ்து எவ்வாறு சந்தித்தார், மனிதனின் வீழ்ச்சியின் விளைவுகள் கிறிஸ்து சகித்த விபரீதங்கள், கிட்டத்தட்ட 7 காரியங்களை கிறிஸ்து சந்திக்க வேண்டியதாக இருந்தது மனிதனுடைய பாவத்தின் உண்டானதனால். ஆகையால் இன்று நாம் அதை என்ன பண்ண போறோம்னு சொன்னா ஒவ்வொன்றாக நாம் படிக்க போகின்றோம். யோவான் 3:16 நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவர் இந்த உலகத்தில் தந்தருளினார் என்று பார்க்கின்றோம். அப்ப கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டும் என்று பிதாவானவர் அங்கே நினைத்தார் என்று பார்க்கின்றோம். அதாவது மனிதன் பாவம் செய்து விட்டான், மனிதனை ரட்சிக்க அல்லது மீட்க நிச்சயமாகவே ஒரு ரட்சகர் தேவைப்படுகின்றார். அப்ப கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்க்கின்றோம். ஒருவேளை மனிதன் பாவம் செய்யாமல் இருந்திருப்பான் என்றால், ஆதாம் பாவம் செய்யாமல் இருந்திருப்பார் என்றால், நிச்சயமாகவே கிறிஸ்து வரவேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்காது. ஆனால் பாவம் வந்ததினால் அதனுடைய விளைவு மரணம் வந்ததினால், அந்த மரணத்திலிருந்து மனிதனை ரட்சித்து அவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து வந்தார் என்பதை பார்க்கிறோம். ஆகையால் கிறிஸ்து இந்த பூமிக்கு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணமே பாவத்தின் விளைவுதான். அப்ப இந்த பூமிக்கு அவர் வரார், அது பாவத்தின் விளைவு என்று நாம் பார்க்கின்றோம். மனிதன் பாவம் செய்து விட்டான், மனிதனை ரட்சிக்க வேண்டும். அவன் பாவம் செய்தனால் நிச்சயமாக மரணத்தை சந்திக்க வேண்டும். ஆனால் அவனை அப்படியே விட்டுவிட்டால் அவன் நித்திய மரணத்தை சந்திக்க வேண்டும், அவன் மீண்டும் எந்திரிக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகையால் அவனுடைய பாவங்களுக்காக நான் போய் மரிக்கப் போகின்றேன், என்னை விசுவாசித்து என்னிடம் மன்னிப்பு கேட்கின்றவர்கள் யாரெல்லாம் அவர்களை மரித்தாலும் என்னுடைய இரண்டாவது வருகளை நான் உயிர் பெற செய்வேன் என்ற ஒரு வாக்குறுதியை நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இது புரிந்து கொள்வது சற்று கடினமாக தோன்றலாம், ஆனால் மிக மிக இது எளிது. ஏனென்றால் இன்னைக்கு நான் பாவம் செஞ்சேன், பாவம் செஞ்சதுனால எனக்கு என்ன வந்துருச்சு சொல்லி பார்க்குறப்ப நித்திய மரணத்தையும் இந்த சரீர ரீதியான மரணத்தையும் நான் சந்திக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், சரி நீ பாவம் செஞ்சிட்ட, நீ சரீர ரீதியான மரணத்தை சந்திச்சு தான் ஆகணும், ஏன்னா அதுலேருந்து கட்டாயமாக யாரையும் காப்பாற்ற முடியாது. ஆனால் இந்த நித்திய மரணத்திலிருந்து காப்பாற்றணும்னு சொன்னால் நான் இறங்கி வரணும். சரீர ரீதியான மரணம் பரவாயில்ல, ஏன்னா அது எல்லாருமே சந்திக்க வேண்டியதுதான், ஆனால் நித்திய மரணம் நீ எந்திரிக்கவே முடியாது. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இன்னைக்கு யார் யாரெல்லாம் சரீர ரீதியாக மரிக்கிறார்களோ, நல்லவங்களாக இருக்கட்டும் கெட்டவங்களாக இருக்கட்டும், மரிக்கிற எல்லாருமே ஆண்டருடைய வருகையில் எந்திருப்பாங்க. அதாவது ஆண்டருடைய முதலாம் வருகையில் அவர் குழந்தையாய் வந்தார், இரண்டாவது வருகையில் யாரெல்லாம் உயிர் பெற்று எழுவார்கள் என்று பார்க்கும் பொழுது கிறிஸ்துக்கள் மறித்தவர்கள் உயிர் பெற்று எழுவார்கள். அப்போ துன்மார்க்கள் எழுவார்கள்னா நிச்சயமாக எழ மாட்டாங்க, அவங்க மண்ணுக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்போ உயிரோடு இருக்கக்கூடிய துன்மார்க்கர்கள் மறிப்பார்கள், அவருடைய அக்னியினாலும் அவருடைய வல்லமையினாலும் அவர்கள் வந்து மறித்து போய்விடுவார்கள் என்று பார்க்கின்றோம். அப்போ ஆண்டருடைய இரண்டாம் வருகையில் உயிர் தள்ளக்கூடியவர்கள் கிறிஸ்துவர்கள் மாத்திரமே, அதாவது அவரை விசுவாசிக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள். இன்னைக்கு கிறிஸ்துவனாக இருந்துட்டு கிறிஸ்து சொன்னதை நடக்கலைன்னா அவங்க எந்திரிக்க மாட்டாங்க. அது எந்த ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, எந்த திருச்சபையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, இன்று கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த வார்த்தையின்படி நடக்காதவர்கள், அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு வேதாகமத்தில், பிறரை நேசிங்கன்னு சொல்லியிருக்கிறார், அன்பாருங்கன்னு சொல்லியிருக்கார், மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லியிருக்கார், அதை கூட ஒரு மனிதனால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் அவன் பரலோகம் வருவதற்கு தகுதியற்றவன் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஆகையால் அப்போ இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் மாத்திரம்ல, யார் யாரெல்லாம் ஆண்டருடைய கற்பனைக்கு கீழ்ப்படையிலோ அவர்கள் நிச்சயமாகவே ஆண்டருடைய இரண்டாவது வருகளை உயிர் பெற்று எழமாட்டாங்க. அப்போ யார் தான் எழுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் என்றால் எவ்வாறு கிறிஸ்து பாடுபட்டு மற்றவர்களுக்காக பிறருக்காக வாழ்ந்து அவர் மரித்தாரோ, அதே மாதிரி இந்த உலகத்தை நேசிக்காமல் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கிறிஸ்துவை போலவே மரித்து, அதாவது கிறிஸ்து சிறுட அறிந்தாங்க, இன்னைக்கு நம்ம சாதாரண மரணத்தை கூட அனுபவிக்கலாம், ஆனால் கிறிஸ்து வாழ்ந்ததை போல வாழ்ந்து நாம் மரிப்போம் என்றால், எவ்வாறு கிறிஸ்து மரித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தாரோ அதே போலவே நாமும் ஆண்டுடைய இரண்டாவது வருகையில் உயிர் பெற்று எழுவோம் அப்படின்ற அந்த ஒரு காரியம் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக தான் கிறிஸ்து வராரு. சரி, இப்போ கிறிஸ்து சந்தித்த ஏழு விபரீதங்கள் என்ன சொல்லி என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம், அவர் என்னென்ன சந்திச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் சொன்னால் பார்க்கலாம். ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரத்தில் 15 வசனம் வாசிக்கிறப்ப அங்கே நம்ம பார்க்குறோம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன் என்று அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதாவது ஆதாம் அவள் பாவம் செஞ்சிட்டாங்க, அப்போ ஆண்டவர் சொல்கிறார் அங்கேயே ரட்சிப்பின் திட்டத்தை தான் ஆண்டவர் வைக்கிறார். அதாவது நீ பாவம் செஞ்சுட்ட ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், குமாரனாகிய கிறிஸ்து வாக இந்த பூமியில் தேவன் வருவார், அவர் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் மரிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோன்னா நாம் பார்க்கின்றோம். நம்ம வாசிக்கலாம் ஆதியாகம் 3:15-16, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று பார்க்கின்றோம். அப்போ மனிதன் பாவம் செய்த நிமித்தமாக, குறிப்பாக ஏவாள் அந்த கன்னியை பறித்து சாப்பிட்டது நிமித்தமாக, அங்கே ஏவாளுக்கு என்ன வந்தது என்று பார்க்கும் பொழுது பிரசவ வலி வரக்கூடியதை பார்க்கிறோம். அதாவது ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த வலியை வேதனையை அவள் சகிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப இந்த வேதனையை ஒவ்வொரு பெண்களும் சகிக்க வேண்டும், அதாவது பாவத்து நிமித்தமாக அவர்கள் சகிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இங்க வேதம் எப்படி பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது என்றால், உன் வேதனையை நான் பெருக பண்ணுவேன் என்று அங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்று அங்கே வேதம் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இதே அந்த வார்த்தை வைத்து வேதனையோடு பிள்ளை பெறுவாய், அதாவது வேதனை நீ அனுபவிக்கணும் என்ற அதே வார்த்தையோடு ஏசையா 53:11 மூன்றாம் வசனத்தை நம்ம நம்ம வாசிக்கலாம். 11 நம்ம முதல்ல வாசிக்கலாம். 11 அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார், அவர் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றி அறிவினால் அநேகர நீதிமான்களாக்குவார், அவருடைய அக்கிரமங்கள் எல்லாம் தாமே சுமந்து கொள்வார். அப்ப ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தை யார் சுமந்து கொள்கின்றாரா? கிறிஸ்து சுமந்து கொள்கின்றார். அவர் சுமந்து கொள்வார், அவர் ஏற்றுக்கொள்வார். அப்ப இந்த 3 இப்பொழுது வாசிக்கலாம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தவர் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டும் அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேதம் சொல்லுது அவர் எதை அதிகமா அனுபவித்தாரா? துக்கம் நிறைந்தவரா இருந்தாரு, பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார், அதாவது வேதனை அனுபவித்தவருமாய் இருந்தார். அப்ப நீங்க பாருங்களேன், ஏவாளுடைய அந்த கர்ப்ப வலி பிரசவ வலிய இங்க ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா சிலுவையில அவர் ஏற்றுக்கிறார். அதாவது மரிச்ச பிறகு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படாது, எல்லாமே ஆண்டவர் மாத்திடுவார். ஏன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அதை தாம் ஏற்றுக்கொண்டார், கிறிஸ்து அதை ஏற்றுக்கொண்டார். அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு பெண்ணும் இந்த வழியை சந்திக்கும் பொழுது கிறிஸ்துவை நினைக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு துணையாக நிற்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அந்த பிரசவ வழியை காட்டிலும் நம்ம நினைக்கிறோம் பிரசவ வழி ஒரு பெரிய வழி, அது உண்மைதான் இல்லைன்னு இல்லை, ஆனால் அந்த பிரசவ வழி எவ்வளவு இருக்குமோ அதை காட்டிலும் 100 வழியை கிறிஸ்து சிலுவையிலே அவர் மேற்கொண்டார். 100 வேதனைகளை அவர் மேற்கொண்டார். இன்னைக்கு அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு நிலை தான், ஒரு குழந்தைய ஈன்றெடுக்கிறது ஒரு தாய்க்கு அது ஒரு பெரிய ஒரு வேதனை, அந்த குழந்தைய பெக்கிறப்ப அவ்வளோ வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கிறிஸ்துவை யோசித்து பாருங்களேன், அவர் சிறுவையை சுமக்கிறப்ப ஒட்டுமொத்த உலகத்துடைய பாரத்தை அவர் சுமந்தார். அப்ப இந்த வலியையும் இந்த பாவத்தின் விளைவையும் அவர் சுமந்தார், இந்த பாவத்தின் விளைவையும் அவர் சுமந்தார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிடுவாங்க அவர் சிலுவையை சுமந்தாருப்பா என்ன இருக்குன்னு, ஆனால் இதை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு மனுஷீக வேதனையில் இருந்து நாம் யோசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே அவ்வளோ பெரிய ஒரு வழியை அவர் அனுபவித்தார் என்று என்ன பண்ற நம்ம பார்க்கின்றோம். இப்பொழுது கீழ்ப்படிதல் 3:16 நம்ம வாசிக்கிறப்ப ஆதியாக 3:16 ஆதாம் ஏவாள் அவங்க பாவம் செஞ்சிட்ட உடனே எதனால பாவம் செஞ்சாங்கன்னா கீழ்ப்படியாமினால் ஆண்டோருக்கு பாவம் செஞ்சிட்டாங்க. ஏன்னா பாவம் செஞ்சிட்டாங்க ஆண்டு சொல்கிறார் அதை சாப்பிடாதன்னாரு, இவங்க சாப்பிட்டாங்க, பாவம் இந்த உலகத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் நம்ம வாசிக்கிறோம். அப்போ என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை மீண்டும். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். இங்க 2 காரியத்தை பார்க்கிறோம், அதாவது உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். அப்படின்னா உன்னுடைய கணவன் உன்னை மேற்கொள்வான், உன் கணவன் தான் உனக்கு ஒரு துணையாகவும் இருப்பான், அதே நேரத்தில் உன்னை பார்க்கக்கூடியவனாகவும் உன்னை நடத்தக்கூடியவனாகவும் இருப்பான், அதே நேரத்தில் உன்னுடைய முழு ஆசையும் அவன் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ இது சாபமா ஆசீர்வாதமா என்ற ஒரு காரியம் நமக்கு வருகின்றது. நம்ம கலாத்தியர் 4:4 நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் வாசிக்கலாம். கலாத்தியர் 4:4 வசனத்தை நாம் வாசிக்கலாம். இங்கே என்ன சொல்லுதுன்னு சொல்லி என்ன பண்ணலான்னு சொன்னால் நம்ம பார்க்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ளே எத்தனையோ சண்டைகள் எவ்வளையோ பிரச்சனைகள் வருகின்றது. ஏன் வருகின்றது, எங்கிருந்து துவங்கியது என்று பார்க்கும் பொழுது எல்லாமே பாவம் எப்போ ஆதாம் ஏவாளுக்குள்ளே வந்ததோ அதிலிருந்து துவங்கியது என்று என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். கலாத்தியர் 4:4 நான் வாசிக்கிறேன். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்போ இவ்வளோ சூழ்நிலைகள், ஆதாம் ஏவாளை மேற்கொள்வார் அல்லது ஏவாளுடைய ஆசை அவன் மேல் இருக்கும், அவள் வேதனையோடு பிள்ளை பெறுவாள். இவ்வளவு காரியம் நடந்ததுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கீழ்ப்படியாமை. அவங்க கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கிறது. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி, வசனம் சொல்கிறது நாம் புத்திகார நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக. அப்போ நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள், அதாவது நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, நீ பாவம் செஞ்சா மரணத்தை சந்திக்கணும். அப்போ நியாயப்பிரமாணத்திற்கு நம்ம கீழ்படியணும், கீழ்படியில அப்போ அவங்கள மீட்டு கொள்ளும்படியாக. ஐந்தாம் வசனத்தில், காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இங்கே பாருங்களேன், ஒரு ஸ்திரீன் வயிற்றில் கிறிஸ்து பிறக்கணும், குழந்தையாக வளரணும், மரியலுடைய பேச்சை கேட்கணும், யோசிப்புடைய பேச்சை கேட்கணும். அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இந்த உலகத்தை சிருஷ்டித்த கிறிஸ்து மனுஷனை அந்த பூமியில் பிறக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு கடினம். ஏன்னா சிம்மாசனம் அவருக்கு இருக்குது, அவரை துதிக்க ஆயிரம் ஆயிரம் தேவதூதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாவற்றையும் விட்டு அவர் இந்த பூமிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய பெரிய காரியம். அதுவும் ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து மறிக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் கீழ்படியணும், நல்ல காரியங்களுக்கு கீழ்படியணும், முக்கியமாக நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படியணும்னா அது பெரிய விஷயம். ஆனால் அங்கே கிறிஸ்து அவர் கீழ்ப்படிந்தார். ஆதாம் ஏவாள் செய்யாததை ஆண்டவர் செய்தார். அப்போ என்னாச்சு சொல்லி பார்க்குறப்ப, இவங்க கீழ்ப்படியாமனால் வந்த அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் தான் எடுத்துக்கிறார். நீங்கள் கீழ்ப்படியாதனால இந்த உலகத்தில் பாவம் வந்துச்சு, அப்போ நான் இந்த பூமியில் வந்து பிறக்கிறேன், அப்போ என்னையும் அது கீழ்ப்படியாத அளவுக்கு பண்ணும், ஆனால் நான் கீழ்ப்படிவேன். ஆனால் கீழ்ப்படிகிறது அவ்வளோ எளிதில்லை, நான் எல்லாத்தையும் மேற்கொள்ளணும், சோதனைகளை மேற்கொள்ளணும், பாவங்களை மேற்கொள்ளணும். ஆனால் நான் நிச்சயமாக அதை செய்வேன், பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழுவேன். ஏன் அப்படின்னா என்னுடைய பிதாவானவர் எனக்கு துணையாக நிற்கிறார் அப்படின்னு சொல்லி இறங்கி வரக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோன்னா நாம் பார்க்கின்றோம். அப்போ இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். சரி, மூன்றாவது காரியம், ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்தது ஒரு சாபத்தை கொடுக்குறார். என்ன சாபம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் பார்க்கலாம். ஆதியாகமம் 3:17 வசனத்தை வாசிக்கிறப்ப அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். நீ என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் நீ என்ன பண்ணுன்னு சொன்னால் உன்னுடைய சாப்பாடை நீ சாப்பிடுவாய் அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறது என்ன பண்ணுற நம்ம பார்க்கின்றோம். நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, உன் மனைவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளங்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். இங்கே நம்ம பார்க்குறோம், நீ எப்படி புசிப்ப உன்னுடைய உணவு அப்படின்னு சொன்னால் வருத்தத்தோடு புசிப்பாய், பூமி சவிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். அப்போ என்னமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்குது, நான் சபிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுன்னு சொன்னால் என்னுடைய ஊதியத்தை சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்றத என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். சரி, கலாத்தியர் 3:13 வசனத்தை நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பார்க்குறீங்களா, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவர் நமக்காக சாபமானார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நாம் செஞ்ச பாவத்தின் விளைவுகளை, அதோடைய விபரீதங்களை கிறிஸ்து சந்தித்தார் என்று பார்க்கின்றோம். 4, வருத்தத்தோடு உன் ஆகாரத்தை புசிப்பாய் என்று ஆதாம பார்த்து ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே வருத்தத்தை அனுபவித்தார். 4 காரியம், கிறிஸ்து அனுபவித்தது வருத்தம். ஏசையா 53:11-3 வாசிக்கிறப்ப அவர் துயரப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நமக்காக அவர் துயரப்பட்டார், கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். 5 காரியத்தை ஆண்டவர் சந்தித்த அந்த ஒரு விளைவு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்குறப்ப அங்கே சொல்கிறார், இந்த பூமி உனக்கு முள்ளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆதாம பார்த்து சொல்கிறார். இந்த பூமியில் முள் வளரும், நீ கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும் அப்படின்றார். ஆனால் அதே முள் தான் அவருடைய சிரசின் மேல் வைக்கப்பட்டது. ஆண்டவர் முட்களை சுமந்தார். முட்கள் என்பது பாவத்தின் அடையாளம், பாவத்தின் சின்னம். அப்போ ஆண்டவர் அதை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண நாம் பார்க்கின்றோம். 6, கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் அந்த பாவத்தின் விளைவுகள் எப்படி வந்ததுன்னு சொல்லி பார்க்குறப்ப, வேர்வை ஆதாம் பார்க்குறப்ப ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வேர்வை சிந்தி சாப்பிடுவேன்றாரு. லூக்கா 22:44 இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் ஜபிக்கிறப்ப அந்த வேர்வை வந்ததை பார்க்குறோம். சில நேரத்தில் வேர்வை ரத்தமாக வந்துச்சுன்னு சொல்லி வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போ இது எல்லாமே பாவத்தின் விளைவுகள் என்று நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்கின்றோம். கடைசியாக இயேசு கிறிஸ்து சந்தித்தது மரணம். ஆதாம பார்த்து சொல்கிறாரு, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மண்ணுக்கு திரும்புவாய், அதாவது நீ மரிப்பாய் என்கின்றார். லூக்கா 24:20 நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் எப்படி மரணத்தை சந்தித்தார். அவர் மரணத்தை சந்திக்க வேண்டியதாக இருந்ததை நம்மால் என்ன பண்ண முடியும்னு சொன்னால் பார்க்க முடியுங்கிறது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே. இன்னைக்கு நாம் செஞ்ச பாவத்தினால கிறிஸ்து மரிக்க வேண்டியதாக இருக்கிறது. அவர் மரித்தார். ஏன் மரித்தார்னு சொன்னால், நீங்களும் நானும் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அவர் மரித்தார். லூக்கா 24:20 வசனத்தை நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் வாசிக்கிறேன். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளுக்கும் அவரை மரண ஆக்கணிக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். நம்ம பார்க்குறோம், மரண ஆக்கணிக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களின் விளைவுகளை கிறிஸ்து சந்தித்தார். இன்னைக்கு நாம் சந்திக்கிறது இந்த சரீர ரீதியான மரணம். ஆனால் ஆண்டவர் நமக்கு இந்த நித்திய மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்து கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஜபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் கர்த்தரின் ஆசீர்வதிங்க. அவர்களோடு கூட கர்த்தர் நீர் இருந்து அவர்களை கர்த்தர் நீர் நடத்தும்படியா சொல்லிக்கிறேன். பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென்.
நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibleat awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.